ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு மானக்கஞ்சார நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இனி நாம் மானக்கஞ்சாரர் என்ற அந்த நாயன்மாரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். வழக்கமாக நாம் சொல்வது தொகையிலே என்ன சொல்லப்பட்ட திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய எப்படி அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய சுந்தர பெருமான் என்றால், ரொம்ப அருமையா ஒரு 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 வரியில அப்படியே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம். மலை மலிந்த தோள்வள்ளல் மானக்கஞ்சாரர் என்று சொன்னார். மலை மலிந்த தோள் வள்ளல் மானக்கஞ்சாரர். அவருக்கு தனியா மனக்கு சொல்ல, எஞ்சாத வாட்டாயர் அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லி அவரோடு இணைத்து தாயநாயனாரையும் இணைத்து அறிவாட்டாயர் இணைத்து ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லியிருக்கார். இப்படி அவர் தனித்து வணக்கம் சொன்ன அடிவர்கள் பலர், இணைத்து சொன்ன அடிவர்கள் பலர். பெயர் சொல்லுகின்ற பொழுது அவருடைய பெயரை சொன்னவர்கள், பெயரை சொல்லாமல் அவருடைய சிறப்பு மட்டுமே சொல்லுவதும் உண்டு. இப்படி எல்லாம் பல்வேறு விதமாக திருத்தொண்ட அமைந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணுகிறோம். இங்கே பெயரை சொல்லியிருக்கிறார். மலை மலிந்த தோல் வள்ளல். ஏன்னா அவரு சேனாபதி குடியில பிறந்தவர். சேனாபதி குடியில பிறந்ததுனால அவருக்கு தோல் எப்படி இருக்கணும் கேட்டா, அதற்கு ஏற்ற தோல் வலிமை இருக்கணும். எனவே எஞ்சியோருக்கெல்லாம் பக்தி வலிமை கூறியவர். நம்முடைய பேருக்கு மானக்கஞ்சாரருக்கு பக்தி வலிமையோடு கூட உடல் வலிமையும் கூறினார். உடல் வலிமையும் கூறினார். காரணம் அவர் எடுத்துக்கொண்ட பணியினால சொல்லப்பட்ட. ஆகவே மலை மலிந்த தோல் என்று சொன்னார். மலை மலிந்த தோல் அது மலிந்த என இலை மலிந்த வேல் நம்பி எரிவத்தற்கடியேன், கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன், அதுபோல மலை மலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரர் என்று அந்த தமிழ் அப்படி வருது. எல்லாம் மலிந்த, இலை மலிந்த, கலை மலிந்த, இப்பொழுது மலை மலிந்த என்று சொல்லு. சரி, அப்படியானால் இப்ப இலை மலிந்த அதெல்லாம் முன்ன படிச்சுட்டோம், கலை மலிந்த படிச்சுட்டோம், மலை மலிந்த. இந்த மலிதல் மலிதல்னா நிரம்பி இருத்தல் என்று ஒரு பொருள் உண்டு. நிரம்பி இருத்தல் நல்ல ரொம்ப எளிமையாக இருத்தல். இப்ப என்ன ரொம்ப ஐயா இப்ப பாருங்க, ஒரேடியா ஏறிச்சு வெங்காயம் இப்ப பரவாயில்ல இறங்கிட்டுதியா, அதே போல தக்காளி இறங்கிட்டுதியா, என்ன மலிந்து விட்டது என்று சொல்லுவோம். இந்த மலிதல் என்பது என்னன்னு கேட்டா குறைதல், எங்கும் கிடைத்தல் என்ற பொருள் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இங்கே என்ன பொருள், மலை மலிந்த என்று சொன்னா, இங்கே மலிதல் என்பதற்கு மலை போன்ற என்ற ஒரு அருமையான பொருள். போன்ற என்பது மலிதல் என்பதற்கு போன்ற. அப்ப மலை போன்ற தோல், நல்ல வீரர்களுக்கு தோலை சொல்லுகின்ற பொழுது மலையைத்தான் சொல்லுவார். நம்முடைய கம்பர் பெருமான், குன்று ஒன்றோடு ஒன்று குலவியதென்ன குவிதோளான். யாரு? தசரதர. தசரனுடைய தோல் எப்படி கேட்டா, இங்க பத்ரிநாத், இங்க வந்து கேதார்நாத். எனவே இந்த குன்று, இங்க ஒரு குன்று, இங்க ஒரு குன்று, குன்று ஒன்றோடு ஒன்று குலவியதென்ன குவிதோளான் என்று சொல்லுவார். எனவே எல்லோரும் வந்து மலையைத்தான் தோலுக்கு சொல்வது உண்டு, அது எல்லாரும் பழக்கம். ஆகவே அந்த மரபு நிலை பிழையாத நம்முடைய சேக்கிரார் பெருமான் மலை மலிந்த என்று கூறி, மலை மலிந்த தோல், அவருடைய உறுப்புகளிலே தோளானது மிகச் சிறப்பான தோல். வீரர்களுக்கு தோல் தான் ரொம்ப சிறப்பான உறுப்பு. அதனால ரொம்ப அருமையா கலிங்கத்து பண்ணெல்லாம் கூட அந்த வீரன் இறந்த பிறகு வருந்துகின்ற அந்த மனைவியார் அருமையான பல பாட்டுகளை பாடினார். அதுல பாடுகின்ற பொழுது, ஒரு தடக்கை வாழங்கே மணிவார்வு எங்கே போர் முகத் புறங்கூடாத பருவயிர தோல் எங்கி எங்கே என்று பைரவியை கேட்பாளை காண்மின் காண்மின் என்றெல்லாம் ஒரு பாட்டு. இறந்துட்டான் தேடுகிறாள் தன்னுடைய கணவனை. அப்படி தேடுகின்ற பொழுது உடல் உறுப்புகள் எல்லாம் அங்கங்க சிதைந்து கிடக்கிறது. அப்படி சிதைந்து கிடக்கின்ற பொழுது தன்னுடைய கணவனுடைய அந்த உறுப்புகள் எங்கே சிதைந்து கிடந்தது என்பதை பற்றி எண்ணுகின்ற பொழுது, அருமையான பாட்டு, பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று சொல்லி பரணி பாடணும்னு சொன்ன தக்கையா பரணி ஒட்டக்கூத்தர் பாடியிருக்கா இருந்தாலும் கூட ஜெயங்கொண்டா ரொம்ப சிறப்புன்னு அந்த காலத்துல யாரோ ஒருவர் சொல்லியிருக்காரு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று அப்படி பரணிக்கோர் ஜெயங்கொண்டாராக இருக்கின்ற பெரியவர் இந்த அருமையான பாடலை, போர் முகத்தில் எவர் வரினும் புறங்கோடாத பருவயிரத்தோல் எங்கே எங்கே என்று, என்னுடைய கணவனுடைய தோள்கள் எவ்வளவு பெரிய வீரன் வந்தாலும் எத்தனை பேர் அடிக்கு வந்தாலும் கூட அந்த புறங்கூடாத தோளாயிற்று. போர் முகத்தில் எவர் வரினும் புறங்கோடாத பருவயிரத்தோல் எங்கே எங்கே என்று பைரவியை கேட்பாளை காண்மின் காண்மின் என்றெல்லாம் இருக்கு. ஆகவே இந்த மரபெல்லாம் நாம் காண்பதற்கு ஏதுவாக, மலை மலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரர் என்று சொன்னார். இப்போ அவருடைய தோல் தான் ஏற்றுக்கொண்ட தொழிலுக்கேற்ப மிகச்சிறந்த தோளாக இருந்தது, மலை போன்ற தோளாக. இனி வள்ளல் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம். அது என்ன வள்ளல்? அதுதான் வரலாற்றில் காணப்போகிறோம். வரலாற்றில் காண்போம். இந்த பெருமகனார் தோன்றிய பகுதி ஊர் கஞ்சாரூர் என்ற, கஞ்சாரூங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம சொல்லுகின்ற பொழுது ஆனந்த தாண்டவபுரம்னு பேர். அது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில இருக்கு. அது ஆனந்த தாண்டவபுரம் அந்த ஊரை தமிழர்கள் ரொம்ப அருமையா, நம்ம இவர் தான் சொன்னார், அவர் பேர் தமிழ்லயே பேர் வைத்துக் கொண்டார். அவர் வேற அந்த காலத்து பரிதிமாக்கலுங்க, சூரிய நாராயண சாஸ்திரியார் என்று அவருடைய பெயர் அப்பா அமைச்சது. அவர் அந்த காலத்து தம் பெயரை மாத்தினார், சூரிய நாராயண, சூரிய பரிதி, நாராயண மால், சாஸ்திரியார் கலைஞர், பரிதிமா கலைஞர் அப்படின்னு அவர் பல சின்ன வரலாறு எல்லாம் எழுதியிருக்க, பரிதிமா கலைஞர் என்று. இந்த மாதிரி அந்த மொழிபெயர்ப்பை தனக்கு ஏற்படுத்தி கொண்டு பல வரலாறு சின்ன வரலாறு எல்லாம் எழுதியிருக்க, வடமொழி கலப்பு இதெல்லாம் வந்து அது எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சிச்சில தன்னுடைய அறிவிலப்பட்டதே ரொம்ப அருமையா செஞ்சிருக்கிறார் பல அமைப்பு அது போல். எனவே அந்த வள்ளல் என்பது எப்படி தெரியும் என்பதை வரலாற்றால் நாம் காண இருக்கும். இந்த ஆனந்த தாண்டவபுரம் என்ற ஒரு அருமையான ஊர் இருக்கே, அது ஆனந்த தாண்டவம்னா பெருமானாடுகின்ற தாண்டவத்தை ஆனந்த தாண்டவம் என்று நம்ம சொல்றோம். ஏனென்றால் எல்லா ஆன்மாக்களும் ஆனந்தம் அடைவதற்கு ஏதுவாக அவன் இயற்றுகின்ற கூத்து ஆடுகின்றான். அவன் கூத்தாடுவதனால்தான் நாம் எல்லாம் இந்த பேரானந்தத்தை பெறுவோம். அதனால்தான் மணிவாசகர் ஐயானி ஆட்கொண்டருளும் விளையாட்டில், பெருமானி நீ இந்த காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி கொண்டிருக்கிறாயே, இந்த விளையாட்டினாலே என்ன ஆன்மாக்கள் பெறுகின்றன? உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்தொடிந்தோம். எத்தனையோ ஆன்மாக்கள் இந்த உன்னுடைய அந்த திருநடத்தினாலே தான் பிறந்து வளர்ந்து வினையினை ஒழித்து பிறவியினை போக்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் கண்டு அப்படி வந்தது. உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொடிந்தோம். ஆனால் எங்கள் போன்றிருக்கிறவர்கள் இன்னும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறோம். அதனால உன்னுடைய அந்த ஆடல் கூத்தினை காட்டி எய்யாமல் காப்பாயமையேலோர் எம்பாவாய் என்று திருவம்பாவையில ரொம்ப அருமையா போறபோக்கில் சொன்னார், ரொம்ப அருமை. அதனால் அந்த ஆனந்த கூத்துனா யாருக்குன்னா அவனுக்கு ஒரு ஆனந்தம் தனியா கிடையாது, நம் போன்ற உயிரினங்கள் ஆனந்தப்படுவதற்காக தான் கூத்து ஏத்து, அது ஆனந்த தாண்டவபுரம். என்ன பண்ணிட்டாங்க, ஆனதாண்டவபுரம்னு ஆச்சு, ஆனதாண்டவபுரம். அதனால இப்ப ஆனதாண்டவபுரம் தான் தெரியுமே தவிர ஆனந்த தாண்டவபுரம்னா தெரியாது. அந்த ஊர் தான் இவருடைய ஊர். மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியது, நூலாறு நன்குணர்வார் தாம் பாடும் நோன்மையது. அந்த ஊருடைய சிறப்பை சொல்லுகின்றவர் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எல்லா கவிஞர்களும் நாடு நகர சிறப்பினை தொடக்கத்தில் சொல்லி ஆங்காங்கு சொல்லி வைத்திருப்பார். ஆனால் நம்முடைய சேக்கலார் பெருமான் தொடக்கத்தில் சொல்லி திறமையாது, ஒவ்வொருவருடைய வரலாற்றினுடைய தொடக்கத்திலும் நாடு நகர சிறப்பை எண்ணியிருக்கிறார்கள். அது சிறிதாக இருக்கலாம், சற்று பெரிதாக இருக்கலாம், ஆனா எண்ணியது எண்ணியதுதான் அப்படி செய்திருக்கலாம். அது ஒரு நமக்கு பெரிய வாய்ப்பு. ஆகவே அந்த ஊர் இருக்கிற இப்ப சொல்ல போகிற அந்த ஊர் இருக்கிறே, அந்த ஊர் யாரால் விரும்பப்படுவது? பெருமானே விரும்பி எழுந்திருக்க இடம். மேலாறு சஞ்சடை மேல் வைத்தவர் கங்கை வைத்திருக்கிறாரே, அந்த பெருமானே விரும்பி எழுந்திருப்பது. அப்ப அதோட வேற என்ன, வேற என்ன இருக்கு? பெருமானே விரும்பி எழுந்திருப்பது சரி, பெருமான் விரும்பி எழுந்திருக்கார், அது வந்து ஒரு காலையில எழுந்திருக்கார். ஆனா இப்போ நாம் நினைக்க என்ன, நல்ல புலவர்களால் பாடப்படுகின்ற தன்மை வாய்ந்தனர். நூலாறு நன்கு உணர்வார் தாம் பாடும் நோன்மையது, நல்ல புலவர் பெருமக்களால் இடைவிடாது போற்றப்படுகின்ற தன்மை வாய்ந்தது. ஒரு காலத்தை புலவரால் பாராட்டப்படுகின்றது மிக பெரும் சிறப்பாக இருந்த காலம். காரணம் தப்பா நினைச்சு கூடாது, தப்பா நினைச்சாலும் சரி நான் என்ன பண்ணுவேன் அதுக்காக. புலவர்கள் என்று சொன்னால் வெறும் நூலறிவு பெற்றவர்களாக இருந்தால் புலவர்கள் இந்த புலவர்களை அவருடைய வாழ்த்து ஒன்றும் பயனற்றது, பயன்படாது. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக என்று சொன்னார் அம்மையார். வெறும் நூலறிவு மட்டும் பேசிட்டு இந்த ஆன்மா கொஞ்சம் கூட பக்குவப்படாம இருந்து அவங்க எல்லாம் வெளியில போன்றார். வெளியில பாயா இங்கே வேலை உனக்கு, எந்த யூனிவர்சிட்டியா இருந்தா என்ன படா, அப்படி கண்டிச்சு பேசுறது நம்ம அம்மா தான், காரைக்கால் அம்மையார். ஆனா நூலறிவு பேசி நுழையாமல் இருக்கிறவருடைய அந்த பாட்டு பாராட்டு பாராட்டல்ல, நூலறிவு பேசி நுழைந்த உள்ள முடியும் திருவருள் சிந்தனையும் கலந்த உள்ள முடியவர்கள் இருக்காங்களே, அவர்களால் பாராட்டப்படுகின்ற ஊர் அது. அதனால் தான் புலவர் பாடும் புகழுடையோர் விசிம்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்ப எய்துவ என்பதும் செய்வினை முடித்து புறநானூர். இந்த உலகத்தில் யார் தக்க புலவர்களால் பாராட்டப்படுகிறார்களோ அவர்கள் இம்மையில் வாழ்வாங்க வாழ்வதோடு கூட வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படுவர், அப்படிப்பட்ட பெருஞ்சிறப்பு பெறுவர் என்று சொல்லி புலவர் பாடும் புகழுடையோ என்று சொல்லி அந்த புலவர் பாடும் போல அந்த புலவர் அப்படிப்பட்ட புலவர். சேக்கலார் சொல்லால் சொன்னால் பொய்யடிமை இல்லாத புலவர். அது என்ன பொய்யடிமை இல்லாதவா என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் ரொம்ப அருமையான அமைப்புகள். பொய்யடிமை இல்லாத என்ன பொய்யடிமை மெய்யடிமை கேட்டா, சில பேர் அடிமை போல நம்ம கருதி ஆனா ஏமாத்துறதும் பொய்யடிமை தான் இல்லைங்களா, ஏமாத்துறது. இங்க அப்படி இல்ல, உலகத்தில உள்ள பொருள்களை இரண்டாக பிரித்து விட்டார்கள், ஒன்று மெய்ப்பொருள் இன்னொன்று பொய்ப்பொருள். மெய்ப்பொருளாக இருப்பது எது, இறைவன் ஒருவனே, ஏனைய அத்துணையும் பொய்ப்பொருள். அப்போ இங்கே பொய்ப்பொருளாக இருக்கிற இந்த உலகியல், இந்த உலகியல் பொருளுக்கு அடிமைப்பட்டு பேசுகின்ற இருக்காங்களே அது பொய்யடிமை புலவர் அர்த்தம். ஆனால் நம்முடைய திருத்தொண்ட தொகையில சொல்லப்படுகின்றவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர், மெய்ப்பொருளுக்கே அடிமை செய்வார்களே தவிர பொய்ப்பொருளுக்கு அடிமை செய்ய மாட்டாங்க. பெரிய மகேந்திர புலவன் தான் சாம்ராஜ்யம் கூட்டணி இல்ல தனியாட்சி அழைக்கிறான் போகலிய. நாம் யாருக்கும் கூடியல்லோ, பொய்யடிமை இல்லை. இல்லனா ஐயா அரசா கூப்பிடுற நாம் யாருக்கும் கூடியல்லோம். அவன் கெஞ்சி கேட்டுக்கிட்டான், ஐயா என் வேலை போடும் ஏதேனும் பொருட்களை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சாமி, நீ கொஞ்சம் வரணும், சரி விட்டு வர்றேன் அப்படின்ட்டு. அது அப்படியே நம்முடைய மணிவாசகர், தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்பொடிகள் பயந்து காத்தழிக்குமற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் யாருக்கும் மூதாதை மாதாளும் பாகத்தந்தை யாவர்கோன் என்னையும் வந்து அடிமை கொண்டான் யாமார்க்கும் கூடிய. எப்ப என்னுடைய பெருமானுடைய திருவுருள் எங்களுக்கு இருக்கோ அவனை அடிமை, மற்ற பொய்ப்பொருளுக்கு யாவருக்கும் அடிமை செய்ய மாட்டான். இதெல்லாம் வாங்கித்தான் பாரதியாரும் பாடினார், பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யோம். ஆனால் நல்ல ஆன்மீகமுடைய ஆன்மா அது, ஆன்மீகமுடைய ஆன்மா. அதனால பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். இந்த நாமார்க்கும் கூடியவங்களுக்கு கடைசியில் என்ன முடிக்கிறார், கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர்க்கே அடியினையே குறுகினோமே. எங்களுடைய பெருமானுடைய திருவடியிலே நான் மீளா ஆளாக இருந்து அடிமை செய்து கொண்டு வருவதனால நாம் யாருக்கும் குடியல்லோம் என்று சொன்னார். அந்த அதே அப்படியே வாங்கினார், வாங்கி பரிபுரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். அதனால் நாங்க அடிமை செஞ்சது போதும்ப்பா, கலப்பிரருக்கு செஞ்சோம், அப்புறம் பல்லவருக்கு செஞ்சோம் அல்லவா, மூக்கவருக்கு செஞ்சோம், ஒவ்வொருத்தரா செஞ்சுட்டு போனோம், கடைசியா கம்பேனியாருக்கும் செஞ்சோம். இனியாவது தமிழகம் எவனுக்கு அடிமை செய்யும், எவருக்கும் இனி அடிமை செய்யும் என்றெல்லாம் பாடி வைத்தார். ஆன்மீக உணர்வு இருப்பதனாலே அப்படி செய்த பெரியவர். ஆதலால் எனவே பொய்யடிமை இல்லாத மெய்யடிமை என்று சொல்லும்போது பொய்ப்பொருளுக்கு அடிமை செய்யாத மெய்ப்பொருளுக்கே அடிமை செய்கின்ற அப்படிப்பட்ட புலவர்களால் பாடப்படும் பெருமை உடையது இந்த கஞ்சாறு. இறைவனே விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற ஒரு சீர்மை உடையது. இனி இறைவனுடைய திருவுருள் தேக்கமுடைய புலவர் பெருமக்களால் மிகச் சிறப்பாக பாடும் பெருமை உடையது என்று அருமையான இந்த இரு சிறப்புகளை நம்முடைய கஞ்சாரூருக்கு சேக்கலா பெருமான் வைக்கிறார். கோலாறு தேன்பொடிய கொழுங்கனி என் சாரொழுகும் காலாறு வயல் கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர். இனி வந்து இயற்கை வளம், அது எப்படிப்பட்ட இயற்கை வளம்னாரு, கோல் ஆறு தேன்பொழிய கொழுங்கனியின் சாரொழுகும். மரங்கள்ல பழுத்த பழங்கள் என்ன பண்ணுனா தாமே கனிந்து தாமா அப்படியே தேனா சொல்லும், அதுதான் அப்படியே வந்து ஆறாக பெருகி வரும், ஆறாக பெருகி வருவாங்க. அந்த கொழுங்கனியின் சாரொழுகும். இனி அது மட்டுமல்ல, கரும்பு இருக்குது, கரும்பு வந்து ஆலையில வைத்து உள்ள வைத்து கசைக்கு பிழிந்தாதான் தருவது அல்லவா, அப்படி தருவது இல்லை. இங்க இருக்கிற கரும்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தாமே முதிர்ந்து வெடித்து, அது வரைக்கும் யாரும் அறுவடை பண்ணல, அதனால தாமே முதிர்ந்து தாமே வெடித்து தாமே தனிய தேனை சொல்லிதான். எனவே ஒரு பக்கம் பழச்சாறு, இன்னொரு பக்கம் கருப்பஞ்சாறு, இந்த இரண்டும் கமல்சாரூர் கஞ்சாரூர் என்று சொல்லி கரும்பை திருவள்ளுவர் இடத்துல ரொம்ப சொல்லி வச்சிருக்காரு. திருவள்ளுவர் கண்ட கரும்பு, சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சான்றவர்கள் எல்லாம் சொன்னாலே பயன்படுவாங்களாம், சிலர் உதச்சாதான் கொடுப்பான். எது போல, கரும்பு போல், கரும்பு வந்து என்ன பண்ற, வெட்டி உள்ள அந்த இதுல இயந்திரத்துல வச்சோடனே மட்டை 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 மட்டைன்னு பிடிச்சது, கசக்கினாதான் சார கத்துது. அது மாதிரி சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ், போற போக்குல திருவள்ளுவர் கண்ட கரும்பு. எனவே இம்மாதிரியாக அந்த இயற்கை வளம் நிரம்பி இருக்கின்றது என்று சொல்லி இந்த கஞ்சாரூர் அப்படிப்பட்ட வளமுடையது என்று சொல்கிறார். மேலும் சில பாடல் இருக்கு, நான் அவற்றை எல்லாம் விடுத்து நம்முடைய இதற்கு போவோம். மனை சாலும் நிலையரத்தின் வழி வந்த வளம் பெருகும், வினை சாலும் உழவு தொழில் மிக்க பெரும் குடித்து வண்டி. நல்ல வேளாண் மக்கள் விடாமல் தன்னுடைய அந்த ஏரினால் வருகின்ற செல்வத்தை பெருக்குவாரலாம். எனவே உழவு தொழில் மிகச்சிறப்பா இருந்த காலம். மனை சாலும் நிலையரத்தின் வழி வந்த வளம் பெருகும். அறத்துல இருதிறனாக பிரித்தவர் உடைய திருக்குறள். ரொம்ப அருமையாக முதலதிகாரம் கடவுள் வாழ்த்து. இனி அந்த பெருமானால் நமக்கு வழங்கப்படுகின்ற அருள் எத்தனையோ விதத்தில் வழங்கினாலும் மழை வளம் மிகச்சிறந்த வளம். அதனால் வான் சிறப்பு வைத்து, அந்த வான் சிறப்பை வைத்த பிறகு அப்படிப்பட்ட இந்த வளத்தோடு வாடுகின்ற நமக்கு நல்ல அறங்களை சொல்ல வேண்டுமானால் அதிகாரமாக வைத்து அந்த நீர்த்தாறலால் சொல்லப்படுகின்ற எது அறமே சொல்லப்படுவோம். அதனால் அறன் வலியுறுத்தலை அடுத்து வைத்து அந்த அறந்தானம் இருவகைப்படும் என்று கருதியவர் இல்லறம் துறரும் என்று இல்லறத்தை அடுத்து வைத்து ரொம்ப அருமையான கட்டடத்தை அமைத்துக் கொண்டு போகிறார் திருவள்ளுவர். அப்படி அமைத்துக் கொண்டு ஆகவேதான் அப்ப மனைசாலும் நிலையரம் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேர் இதெல்லாம் சொன்னார்களே. அது மாதிரி இந்த அறத்துல இல்லறத்தின் வடிவந்த பெரியவர்கள் அங்கே நிரம்ப இருக்கிறார்களாம் அந்த ஊர்ல. வழி வந்த வளம் பெருகும் வினை சாலும் உழவு தொழில். அதாவது இந்த உழவுதான் ரொம்ப அருமையா. அதனால பாரதியும் கூட விடாம உடலுக்கும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று சொன்னார். அப்ப உழவும் ஒரு தொழிலாயினும் ஏனைய தொழிலும் அது சிறந்ததாதலினாலே உழவினை தனிப்பிரித்து உழவும் என்றும் தொழிலும் என்று பிரித்தார் பரிமேலராயின். ஆமா, உழவும் ஒரு தொழில் அடங்கும் அல்லவா, ஏன் உழவுக்கும் தொழிலுக்கும் ஏன் பரிமேலர் ஒரு கால் பாரதியாருக்கு உடக்க வேண்டியிருந்தார். தொழிலில் சிறந்தது உழவாதலே அதனை பிரித்தும் கூறினார். அவ்வளவுதான், பிரித்தும் கூறினார். தொழில் சொன்னாலே அமையும், உழவை பிரித்ததும் சிறப்பு நோக்கி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வேனில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். அப்படிப்பட்டவர் காரணம் வழிவழியாக உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார். உழவினார் கைமடங்கின் இல்லை யாவதும் விழுவதும் விட்டு என்பார்கள். ஞானிகள் கூட உழவினை அடிப்படையில் தான் ஏன்னு கேட்டா அவர்களுக்கு ஒருபடி வருகின்ற ஞான வழிபாட்டுக்கும் அவர்களுக்கு ஒருபடி வருகின்ற பசிக்கு அந்த உணவு தருவதும் எது இந்த உழவல்லவா. அதனால ஞானிகள் கூட உழவினை நாம் எண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா உழவுங்கிற ஒரு அதிகாரத்தை பாடி வச்சார். அந்த பாடினது பயனே இல்லாம போச்சு. ஏன், உழவே நசித்து விட்டது, மண்ணும் நசித்து போச்சு, நீர் வளமும் இல்ல, தொழில் வளமும் இல்ல. அதனால யாருக்கு போகுது, எரு பூட்டி போவாயே அண்ணே அண்ணே, ஒரு அண்ணனும் இல்ல, எல்லா அண்ணனும் வீட்டுல உட்காந்துட்டு போயே போச்சு. எனவே ஆனா அந்த காலத்துல அந்த தொழில் மிகச் சிறப்பா இருந்தாலே வினை சாலும் உழவு தொழில் மிக்க பேரும் குடித்து வண்டி, புனை சாயல் மயிலன யார் நடம்புரிய அருமை. இன்னைக்கு என்னைக்குமே வீட்டுல இருக்கிற பெண் மக்கள் ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்கன்னா அந்த நாடு மிகச்சிறந்த நாடு அர்த்தம். ஏன்னு கேட்டா அந்தந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் நல்ல மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா அந்த வீடு ரொம்ப வளமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு வீடு வளமா இருந்ததுன்னா நாடு தானா வளமா இருக்குது. அதனால பெண்பாளா ரொம்ப அருமையா என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையா விளையாடிட்டு இருப்பாங்க, நடமாடுவாரலாம், நடமாடி கொண்டிருப்பாரலாம். காரணம் மகிழ்ச்சி மீதுருவினாலும் நமக்கு இருக்கிற எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதனாலும். அதனால அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நடமாட நடம்பூரியும் புகழ் முழவம் கனிசாறு மிடை வீதி கஞ்சாறு விளங்கியதால் அப்படிப்பட்ட ஊர் அந்த ஊராக சிறப்பாக இருந்தது. அங்கே அப்பதியில் குலப்பதியாய் அரசர் சேனாபதியாம் செப்பவரும் குடிவிளங்க திரு அவதாரம் செய்தார். சேனாதிபதி குடும்பத்தில பிறந்தவர், தானை தலைவர். சேனைனா நேர தமிழ், அதுக்கு தானை. அதிபதினா தலைவர், தானை தலைவன் என்று அருமையான சொல். அப்படி தானை தலைவராக இருந்தவர் செப்பவரும் குடி விளங்க திரு அவதாரம் செய்தார், மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்தார். ஆனால் யார் எந்த தொழில் மேற்கொண்டிருந்தாலும் பக்திக்கு அதுக்கும் ஒன்னும் இடையூறு இல்லை.